மோடி அவர்கள் துவக்கி வைத்துள்ள இந்த திட்டத்தை பற்றி முதலில் உங்களது கருத்து என்ன?
பாரத பிரதமருடைய இந்த முயற்சியானது மிகவும் பாராட்டுதற்குரியது. உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஆய்வு செய்வோமேயானால் முதலில் விவசாயத்துறையிலையும் அதற்கு அப்புறம் இந்த தயாரிப்பு துறையிலே மேம்பட்டு மூன்றாவதாக நுண்ணியல் சேவைகள் சர்வீசஸ் பினான்சியல் சர்வீசஸ் என்கின்ற துறைக்கு வளர்ச்சி அடைவார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டும் கடந்த 20 ஆண்டு காலத்தில் இந்த சேவை துறையானது சர்வீசஸ் செக்டர் நுண்ணியல் துறை கம்ப்யூட்டரிங் அண்ட் ரெண்டரிங் சர்வீசஸ் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ் சாப்ட்வேர் இது மிக அதிக அளவில் வளர்ந்தது. இதன் காரணமாக தயாரிப்பு துறையிலே மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டது. அந்த தயாரிப்பு துறையில ஏற்பட்ட காலி இடத்தை வெற்றிடத்தை சைனா பற்றி கொண்டு விட்டது. இந்தியாவிலே ஏறத்தாழ ஆண்டுக்கு 70 லிருந்து 100 மில்லியன் வரை இளைஞர்கள் வேலை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் குறைந்தன. இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு இந்த தயாரிப்பு துறைக்காக சில யுக்திகளையும் அதற்கு மேம்படுவதற்காக சில முயற்சிகளையும் மேற்கொள்வது மிகவும் பாராட்டுதற்குரிய ஒன்றாக என்று கருதுகின்றேன்.
ஆனால் கண்ணன் அவர்களை, இந்த பிரதமர் வெளியிட்டுள்ள இந்த திட்டத்தில் குறிப்பாக தயாரிப்பு துறையில் புதிய முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக 25 துறைகளை அவர் அறிவித்திருக்கிறார். அதிலே கார் தயாரிப்பு, மருந்து துறை போன்ற பல்வேறு துறைகளை அவர் கூறியிருக்கிறார். அதிலே தகவல் தொழில்நுட்பமும் அடங்குகிறது. ஆனால் இதிலே முக்கியமாக பலர் விமர்சிப்பது என்னவென்றால், இதிலே இந்த தயாரிப்பு துறையில் எட்டியிருக்கின்ற அந்த இடத்தை இந்தியா பிடித்து அதன் மூலம் இந்திய தொழில், அதாவது இந்த ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தி அந்த வளர்ச்சி விகிதத்தில் 10-12% எட்ட வேண்டுமானால் பெரிய அளவு மாற்றங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக கட்டமைப்பு வசதிகள் பெருக வேண்டும். மின்சாரம், விமான நிலையங்கள், சாலை வசதிகள் போன்றவை இன்னும் மேம்பட வேண்டும். துறைமுகங்கள் மேம்பட வேண்டும் என்று பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் இல்லாத குறையை சொல்கிறார்கள். இதை மேம்படுத்துவதற்கு இந்திய பிரதமரின் அறிக்கையிலே திட்டங்கள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
மிக சரியாக சொன்னீர்கள். இந்த கட்டமைப்பு துறையில மேம்பாடுகள் கண்டிப்பாக தேவை. இந்த கட்டமைப்பு துறை மேம்பாடுகள் வருவதற்காக தயாரிப்பு துறை காத்திருக்குமே ஆனால் அது என்றைக்கும் நடவாத ஒன்றாக இருந்திருக்கும். இது வந்து முட்டையா கோழியா என்கின்ற ஒரு நிலைமை. அதிலே இதிலே தொடங்கி இதன் காரணமாக இதுல இந்த மாதிரி தேவைகள் இருக்கும் பொழுது அதனுடைய அவசரத்தை கருதி கட்டமைப்பு துறையும் சிறப்பு செய்வார்கள் என்று எண்ணுகின்றேன். மின்சாரத்துறையை பொறுத்த மட்டில் தேசிய அளவில் மின்சார தட்டுப்பாடு ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே 20% மேல் இருந்தது. இன்றைக்கு அது 10% குறைந்திருக்கிறது. ஆக மின்சாரத்துறை மேம்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சாலை அமைப்புகளும் முன்பு இருந்ததோடய மேம்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் எவ்வளவோ அதனுக்கு அதில் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆக இந்த தயாரிப்பு துறையில் இருக்கக்கூடிய முயற்சிகள் முதலீடுகள் வரும் பொழுது படிப்படியாக பக்கத்திலேயே இதுவும் உயரும் என்று நம்புகின்றேன்.
மற்றொரு விஷயம், இந்த தயாரிப்பு தொழில் துறை முன்னேற வேண்டுமானால் அதற்கு முக்கியமான ஒரு ப்ரீ ரெக்யூசைட் என்று சொல்வார்களே, முன் காரணி, அது வந்து தொழிலாளர் நல சட்டங்களை சீர்திருத்துவது. இந்த தொழிலாளர் நல சட்டங்களின் போது நேரு காலத்திலே இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அவை ஒரு சோசியலிச சமுதாயத்துக்கு ஏற்ற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற சட்டங்களாக இருக்கின்றன. எனவே தொழிலாளர்களை நீக்குவதும் புதிதாக நியமிப்பதும் கடினமாக இருக்கிறது என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இந்தியாவிலே இப்பொழுது இருக்கின்ற அந்த ஜனநாயக சூழலில் இந்த தொழிலாளர் நல சட்ட சீர்திருத்தங்கள் அவ்வளவு எளிதாக மேற்கொள்ளப்பட முடியும் என்று நம்புகிறீர்களா?
நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு அத்தியாவசிய தேவை. நேரு காலமல்ல, பிரிட்டிஷ் காலத்திலே இருந்திருக்கின்ற சட்டங்கள் கூட இன்றைக்கும் இருக்கின்றன. வெயிட்ஸ் அண்ட் மெஷர் சட்டங்கள் 1884 இயற்றப்பட்டது என்று கூட இந்த காலையிலே ஒரு செய்தித்தாளிலே வாசித்தேன். இதை கண்டிப்பாக மாற்றத்தான் வேண்டும். இப்பொழுது தொழிற்சாலைகள் எல்லாம் வேலைக்கு ஆட்கள் கிடைப்பது சற்று அரிதாகவும் கடுமையாகவும் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டில் ஏனைய பொருளாதார மேற்கத்திய நாட்டு பொருளாதாரங்களைப் போல வேலையில்லா திண்டாட்டம் என்கின்ற ஒன்றும் கிடையாது. அனைவரும் படித்து முடித்தவுடனே அவர்களுக்கு தகுந்த வேலைகள் கிடைத்து விடுகின்றன. ஆகவே தொழிற்சாலைகள்லாம் இன்றைக்கு யாரையும் வேலையிலிருந்து நீக்குவதை விட எப்படி இருக்கின்றவர்களை தக்க வைப்பது என்கின்ற ஒரு யுக்தியிலே தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சட்டங்களை மாற்றினால் வேலை இழப்பு நேரிடும் என்ற அச்சம் யாருக்கும் இருக்கக்கூடாது. இந்த சட்டங்களை இவர்கள் மாற்றித்தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற சோசியல் சைடில் இருக்கக்கூடிய சில இம்பாக்டை கருதி இது அரசு கொஞ்சம் மெல்ல செய்ய வேண்டும் என்று எண்ணுவது போல் தோன்றுகிறது என்பது சரிதான். அதையும் பக்கமாக அவர்கள் விரைந்து செய்தால்தான் தயாரிப்பு துறையிலே இவர்கள் நினைக்கின்ற முதலீடும் முன்னேற்றம் ஏற்படும் என்பது சரியான கருத்து.
இந்த தொழிலாளர் துறையோடு சேர்ந்த மற்றொரு விஷயம், இந்த தயாரிப்பு துறையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் காண வேண்டுமானால் அதற்கான ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழில் திறன் மிக்க ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குவது என்பது முக்கியமான ஒரு தேவையாக கருதப்படுகிறது. இப்பொழுது இருக்கின்ற உயர்கல்வி அமைப்புகளும் சரி, தொழிற்கல்வி அமைப்புகளும் சரி, தற்பொழுதைய வேலைவாய்ப்பு சந்தைக்கு ஏற்ற ஒரு இளைஞர்களை உருவாக்கவில்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி தொழில்துறையும் உயர்கல்விக்கூடங்களும் கலந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. அந்த விஷயத்தில் இந்திய அரசு இந்த திட்டத்தில் ஏதாவது சொல்லியிருக்கிறதா?
இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்கின்ற ஒரு முயற்சியை கடந்த அரசே ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தொடங்கி ஆண்டுக்கு 1000 கோடி அதில் செலவழித்து வருகிறார்கள். இன்னைக்கு பல்வேறு கல்விக்கூடங்களிலும் கல்வி சாலைகளிலும் தொழில்துறைக்கு ஏற்றவாறு தன்னுடைய பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு வந்தாகிவிட்டது. அதற்கு உண்டான முயற்சிகளை பல்வேறு தொழில்கல்வி நிறுவனங்கள் செய்திருக்கின்றன. இதனுடைய விளைவுகள் படிப்படியாக அடுத்த 3-4 ஆண்டுகளிலே உணர முடியும் என்று நம்புகின்றேன்.
தயாரிப்பு தொழில்துறையிலே முன்னேற்றம் காண வேண்டுமானால் இந்தியாவிலே இருக்கின்ற முக்கியமான மற்றொரு தடங்கள் அந்த பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சிகப்பு நாடா கலாச்சாரம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் அதிலே வந்து இந்திய அரசு தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு துறையிலே மோடி அரசு செய்திருக்கிறது என்றால் அது இந்த துறை என்றது இந்த ஏரியா என்றுதான் நான் ரொம்ப கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏனெனில் இந்த ரெட் டேபிசம் என்று சொல்லக்கூடிய காலதாமதம் ஆகின்ற போக்கும், அரசு ஊழியர்கள் தன் போக்கிலே அவர்கள் கோப்புகளை கையாளலாம் என்கின்ற எண்ணமும் நிறைய மாறி இருக்கிறது. மிக குறுகிய காலத்திலே மோடி அரசு இதை செய்திருப்பது பாராட்டுதற்குரியது.
எனவே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 12% வளர்ச்சி என்பது சாத்தியம்தான் என்று நினைக்கிறீர்களா?
12% என்பது சாத்தியமாக இருக்காது, உடனடியாக சாத்தியமாக இருக்கும் என்று நான் எனக்கு தோணவில்லை. ஆனால் முன்படைந்த 8-9% வளர்ச்சி கண்டிப்பாக இன்னும் 1-2 ஆண்டுகளிலே எய்த முடியும் என்றுதான் நம்புகின்றேன்.